ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலுக்கான மூன்றாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தின் நாராயண்பூரில் பாதுகாப்புப் படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 5 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். காலிஸ்தான் தீவிரவாதி குர்பத்வந்த் சிங் பன்னூன் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் இந்தியாவை தொடர்புபடுத்தி வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டுள்ள செய்திக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மே 2, 3, 4 ஆகிய தேதிகளில் வெப்ப அலைக்கான மஞ்சள் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. இந்தியா பங்களாதேஷ் இடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மணிப்பூர் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட 6 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. உக்ருல் மாவட்டத்தில் 5 வாக்குச்சாவடிகளிலும் சேனாபதி மாவட்டத்தில் 1 வாக்குச்சாவடியிலும் தொடங்கியுள்ள வாக்குப்பதிவு மாலை 4 மணி வரை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் மக்களவைக்கு மூன்றாம் கட்டமாக அடுத்த மாதம் 7ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 95 தொகுதிகளில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இதேபோல் 6ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியுள்ளது. 6 மாநிலங்கள் மற்றும் 1 யூனியன் பிரதேசத்தில் உள்ள 57 தொகுதிகளில் 6ஆம் கட்டமாக வரும் 25ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. தில்லியில் 7 தொகுதிகளிலும், ஹரியானாவில் 10, உத்தரப்பிரதேசத்தில் 14, பீகார் மேற்குவங்கத்தில் தலா 8, ஒடிசாவில் 6, ஜார்க்கண்டில் 4 தொகுதிகளுக்கும் 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்கிடையே 4ஆம் கட்ட தேர்தலில் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் நேற்று நிறைவடைந்தது. 9 மாநிலங்கள் மற்றும் 1 யூனியன் பிரதேசத்தில் உள்ள 96 தொகுதிகளில் வரும் 13ஆம் தேதி 4ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. காலிஸ்தான் தீவிரவாதி குர்பத்வந்த் சிங் பன்னூன் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் இந்தியாவை தொடர்புபடுத்தி வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டுள்ள செய்திக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் விடுத்துள்ள செய்தியில், தேவையற்ற அடிப்படை ஆதாரம் இல்லாத தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க அரசு சமீபத்தில் தீவிரவாத அமைப்புகள் குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்கள் குறித்து இந்தியாவுடன் சில தகவல்களை பரிமாறிக் கொண்டுள்ளது. அதன் மீது உயர்மட்ட குழு அமைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இம்மாதிரி பொறுப்பற்ற தகவல்களை வெளியிட வேண்டாம் என்று திரு ரந்தி ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படை எத்தகைய சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நாட்டின் 26வது கடற்படை தலைமை தளபதியாக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்திய கடற்படையை மேலும் நவீனப்படுத்தும் விதத்தில் புதிய தொழில்நுட்பங்கள் புகுத்தப்படும் என்று தெரிவித்தார். தேசத்தின் வளர்ச்சிக்கு கடற்படை முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் திரு கே திரிபாதி குறிப்பிட்டார். பீகார் மாநிலத்தின் பகல்பூர் மாவட்டத்தில் அமாப்பூர் கிராமத்திற்கு அருகே நள்ளிரவு நேரிட்ட சாலை விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அவர்கள் சென்ற கார் மீது சரக்கு வாகனம் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கேரளாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். கண்ணூர் மாவட்டத்தில் செருக்குன்னு என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த கார் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றிச் சென்ற ட்ரக் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது. 9 வயது குழந்தை, ஒரு பெண் உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உப்பு சத்தியாகிரக போராட்ட வரலாற்று நினைவு நாள் இன்று தமிழகத்தின் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் நடைபெற்றது. அகஸ்தியம் பள்ளியில் உள்ள உப்பு சத்தியாகிரக நினைவு தூணில் தியாகிகளுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் சுதந்திர போராட்ட தியாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டிக்கு பாத யாத்திரையாக சென்று உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை இதே நாளில் 1930ஆம் ஆண்டு நடத்தினார். அன்றைய தினத்தில் தமிழகத்தில் ராஜாஜி தலைமையில் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடத்தப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. தமிழகத்தின் கோவை தொகுதியில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் முடிவை நிறுத்தி வைக்கக் கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின்போது வாக்காளர் பட்டியலில் பலரது பெயர்கள் இடம்பெறவில்லை, இதனால் வாக்களிக்க முடியவில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து ஆஸ்திரேலியாவில் மருத்துவராக பணியாற்றும் அம்மாவட்டத்தைச் சேர்ந்த சுதந்திரக்கண்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். அதில் பல வாக்காளர்களின் பெயர்கள் இடம்பெறாததால் கோவை தேர்தல் முடிவை நிறுத்தி வைக்கக் கோரி தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஜனவரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டபோது ஆட்சேபம் தெரிவிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியது. வாக்குப்பதிவு முடிவுற்ற நிலையில் இந்த வழக்கில் எவ்வித உத்தரவும் தற்போது பிறப்பிக்க முடியாது என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கினை தள்ளுபடி செய்தது. நாகை மாவட்டம் செருதூர் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க சென்றபோது இலங்கை கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்டனர். இதில் காயமடைந்த மீனவர்கள் நாகை ஓரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
நாகை மாவட்டம் செருதூர் மீனவ கிராமத்தினை சேர்ந்தவர் முருகன், இவருக்கு சொந்தமான நாட்டுப்படையில் அதே பகுதியை சேர்ந்த முத்து, முருகவேல், சின்னையன் உள்ளிட்ட நான்கு மீனவர்களும் செருதூர் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இதில் மீனவர்கள் கோடியக்கரையிலிருந்து தென்கிழக்கே 15 நாட்டிக்கல் மேல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அதிகாலையில் அங்கு வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீனவர்களின் படகினை சுற்றி வளைத்தனர். தொடர்ந்து மீனவர்கள் மீது இரும்பு கம்பி மற்றும் கூர்மையான ஆயுதங்கள் அரிவாள் கொண்டு தாக்குதல் நடத்தினார்கள். இதில் படகில் இருந்த மீனவர்கள் பலத்த காயமடைந்தனர். இதையடுத்து படகில் இருந்த 3 லட்சம் மதிப்பிலான மீன்பிடி சாதனங்கள் மற்றும் மீனவர்கள் பிடித்து வைத்திருந்த 50,000 மதிப்பிலான அனைத்து வகை மீன்களையும் கொள்ளையடித்து தப்பி சென்றனர். இதையடுத்து காயமடைந்த மீனவர்கள் அங்கிருந்து செருதூர் துறைமுகம் வந்து கரை சேர்ந்தனர். தொடர்ந்து மீனவர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்காக ஒருத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
சத்தீஸ்கர் மாநிலத்தின் நாராயண்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 5 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அபுஜ்மத் வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவர்களை நோக்கி மாவோயிஸ்டுகள் துப்பாக்கியால் சுட்டனர். இதனையடுத்து பாதுகாப்பு படையினர் திருப்பி சுட்டதில் 5 மாவோயிஸ்டுகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. லடாக்கில் பெய்து வரும் பனிப்பொழிவினால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. திராஸ் பகுதியில் சுற்றுலா வந்த பயணிகள் கடும் பனிப்பொழிவு காரணமாக சிக்கியுள்ளனர். உள்ளூர் நிர்வாகம் அங்குள்ள மக்களுடன் இணைந்து சுற்றுலா பயணிகளை மீட்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. துபாய் நகரில் 11வது உணவு திருவிழா தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவில் பல்வேறு வகையான உணவுகள் தயாரிக்கப்படுகிறது. சிறப்பு உணவுகளுடன் உணவின் சிறப்பினை வலியுறுத்தும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. இதில் 200க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றுள்ளனர். துபாய் நகரத்தின் புகழ்பெற்ற 12 சமையல் கலைஞர்கள் இந்த உணவு திருவிழாவில் புதிய வகை உணவுகளை தயாரித்து வழங்குகின்றனர். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் அடுத்த சில நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 4 நாட்களுக்கு தெலங்கானா, கர்நாடகா, ஆந்திரப்பிரதேசம் மற்றும் புதுச்சேரியில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்கம், சிக்கிம், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் நாளை வரை வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் இன்றும் நாளையும் ஒடிசா மற்றும் பீகார் மாநிலங்களில் கடும் வெப்பம் நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்ஸாம், திரிபுரா, குஜராத் ஆகிய மாநிலங்களில் 3 வரை 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்றும், கிழக்கிந்திய பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உயர்ந்து காணப்படும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் 2, 3, 4 ஆகிய தேதிகளில் வெப்ப அலைக்கான மஞ்சள் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. இதற்கிடையே அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இந்தியா பங்களாதேஷ் இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஷிலெட் நகரில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் லக்னோ அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி லக்னோவில் 7:30 தொடங்குகிறது. தேசிய மகளிர் ஹாக்கி போட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இன்று தொடங்கியது. இன்று நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் ஒடிசா 4-1 என்ற கோல் கணக்கில் ஹரியானாவை வென்றது. இப்போட்டி 9 வரை நடைபெறுகிறது. மேட்ரிட் ஒபன் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை இன்று அமெரிக்காவின் செபாஸ்டியன் கோடா பிரான்சின் ஃபேப்ரிக் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. ஜார்ஜியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா தோல்வியடைந்தார். செங்டுவில் நடைபெற்று வரும் ஊபர் கோப்பைக்கான பேட்மிண்டன் போட்டியின் 2வது லீக் ஆட்டத்தில் சீனா 5-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலுக்கான 3ம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தின் நாராயண்பூரில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 5 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். காலிஸ்தான் தீவிரவாதி குர்பத்வந்த் சிங் பன்னோன் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் இந்தியாவை தொடர்புபடுத்தி வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டுள்ள செய்திக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 2, 3, 4 ஆகிய தேதிகளில் வெப்ப அலைக்கான மஞ்சள் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. இந்தியா பங்களாதேஷ் இடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.